الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد الله جل ثناؤه تعالى ويقهندي அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய பேரொருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வாரா வாரம் இந்த இடத்தில் நாம் ஒன்று கூறுகிறோம். இன்றைய இந்த வகுப்பிலே அல் குர்ஆன் விளக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாகவும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண் தொடர்பு இல்லாமல் அற்புதமாக பிறந்தது சம்பந்தமாகவும் பல இடங்களிலே சொல்கிறான். முஸ்லீம்கள் எல்லோருமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் அல்லாஹ்வினால் அற்புதமாக படைக்கப்பட்டார்கள் என்பதை நம்புகிறார். இந்த நம்பிக்கையிலே முஸ்லீம்களில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. அல் குர்ஆனிலே சூரா ஆல் இம்ரானிலே அல்லாஹு தஆலா இசம்பந்தமாக கூறுகிற போது, இந்த காலத்தில் மலாயிக்கத்து யா மரியமு இன்னல்லாஹ யுபஷீருக்கு பி கலிமத்தின் மின் இஸ்முஹுல் மஸீஹ் ஈசா இப்னு மரியம். மரியமே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அவன் புறத்திலிருந்து ஒரு வார்த்தை மூலமாக மரியமின் மகன் ஈசா என்கிற ஒரு குழந்தை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா நற்செய்தி சொல்கிறான். அவர் உலகத்திலும் மறுமையிலும் ஏற்றத்துக்குரியவராக இருப்பார், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்துக்குரியவராக இருப்பார். வயுக்கல்லிமுன் நாசபில் மஹதி வகஹ்லா, அவர் குழந்தை பருவத்திலும் வயோதி இளமை பருவத்திலும் பேசுவார். வமின சாலிஹின், நல்லவர்களில் ஒருவராக இருப்பார் என்றெல்லாம் சொன்னபோது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பி அண்ணா யக்குனிலி வலதுன் வலங்கம் சசினி பஷருன், என்னை எந்த ஆணும் தீண்டாமல் இருக்கிற போது எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் என்று சொன்ன போது, கால கதாலிக்கில்லாக யகுலுக்குமா யசா, அப்படித்தான் நடக்கும், அல்லாஹு தாலா நான் நாடுவதை படைப்பான். இதா கதா அம்ரன் பைனமா யகுலு லஹு குன் ஃபயகூன், அல்லாஹ் ஏதாவது ஒன்றை நாடிவிட்டால் குன் என்று சொல்லுவான், அது ஆகிவிடும் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படுகிறது. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கருவிலே சுமந்தார்கள் என்கிறதெல்லாம் குர்ஆனில் பல இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு அற்புத நிகழ்ச்சி. இப்படி இருக்க காலத்துக்கு காலம் விஞ்ஞானம் சில விஷயங்களை கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிக்கின்ற போது, அதாவது இறைவனுடைய படைப்பை மனிதன் மிஞ்சிவிட்டான் என்பது போன்ற சிந்தனைகள் நாஸ்திகவாதிகளால் பேசப்படுவதுண்டு. மனிதன் சந்திரனுக்கு போன போது பேசினார்கள், இறைவனை அதாவது கடவுளுடைய எல்லையை தாண்டி மனிதன் போய்விட்டான், அவனது விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது என்று பேசினார்கள். டெஸ்ட்யூப் பேபி கண்டுபிடிக்கப்பட்ட போது, டெஸ்ட்யூப் பேபின்னு சொன்ன அதாவது அதாவது ரெண்டு ஆணுடைய பெண்ணுடைய சினைமுட்டைகள் எடுத்து அவைகள் கருக்கட்டப்பட்டு அது பக்குவப்படுத்தப்பட்டு ஒரு பெண்ணுடைய கருவறையில வைத்து குழந்தை பெறும் வழிமுறை. பெண்ணுடைய கருவறையில ஏதாவது பிரச்சனை, ஆரம்ப கட்டத்திலே அந்த கருமுட்டைகளை பாதுகாக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கிற போது இதை ஒரு வழிமுறையாக கையாண்டார்கள். இந்த நடைமுறை வந்த போதும் இறைவனை மனிதன் மிஞ்சிவிட்டான் என்பது போன்று பேசினார்கள். இதே போன்று குளோனிங் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. மரபணுக்கள் மூலமாக ஒருவருடைய மரபணுவை எடுத்து அதே போன்ற ஒரு மனிதனை உருவாக்க முடியும், அதுவும் கருவறையில குழந்தையாக பெற்று உருவாக்க முடியும் என்ற ஒரு நிலை வந்தது. ஒரு ஆட்டுக்குட்டியை இப்படி உருவாக்கினார்கள், அது பத்திரிகை எல்லாம் விளம்பரமாக பெருசாக வந்தது. அது வந்த நேரத்திலும் மனிதன் கடவுளை மிஞ்சிவிட்டான் என்பது போன்ற செய்திகள் சொல்லப்பட்டது. ஆனா இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பிலிருந்து இன்னொரு படைப்பை உருவாக்குறது தான். அல்லாஹ்வுடைய படைப்பான பெண்ணும் தேவைப்படும், பெண்ணுடைய கருவறையும் அதுக்கு தேவைப்படும். அந்த கருவறையிலே அந்த பெண்ணுக்கு உருவாகிற குழந்தைக்கான உணவு எல்லாம் அல்லாஹ்வினுடைய வழிகூடாகத்தான் அது கிடைக்கும். எனவே இறைவனுடைய எந்த ஒரு மூலாதனமும் இல்லாமல் ஒரு உருவ ஒரு ஒரு உற்பத்தியை மனிதனால் செய்ய முடியாது. இது இப்படி இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு இருக்கிறது. இந்த பிறப்பு சம்பந்தமாக ஒரு வில்லங்கத்தனமான ஒரு விளக்கம் ஒருவரால் முன்வைக்கப்படுகிறது. இங்கு மாணவர்கள் இருக்கிற காரணத்தினாலும் குர்ஆனை விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டு, இஸ்லாத்தை விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறோம் என்கிற பேரிலே குர்ஆனும் சுன்னாவும் சிதைக்கப்படக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவும், குர்ஆனுக்கு தப்பான விளக்கங்கள் சொல்கிற போது ஏற்படக்கூடிய விபரீதங்களை புரிந்து கொள்வதற்காகவும் இன்று நான் இந்த தலைப்பை இந்த இடத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். சகோதரர் பிஜே அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை இந்த குலோனிங் அமைப்போடு சம்பந்தப்படுத்தி, அவருடைய பிறப்பு என்றது குலோனிங் முறையானது, அதாவது பெண்ணுடைய மரபணு மூலமாக ஒரு, அதாவது ஒரு ஆண் தொடர்பு இல்லாமல் அவர் பிறக்கப்பட்டார் என்கிற அடிப்படையில் அதை விளங்கப்படுத்துறதுக்கு முற்படுகிறார். இது நாம் ஏன் இது பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது என்பதையும் நான் இந்த இடத்தில் வெளிப்படையாக சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே பார்க்கலாம், அதிலே அல் குர்ஆன் விளக்க தொடர் என்கிற ஒரு பகுதி வருகிறது. கிட்டத்தட்ட 100 விளக்க குறிப்புகளுக்கு அளவில் அதில் எழுதப்பட்டு விட்டது. நான் ஆரம்பத்தில் அதை எழுதுகிற போது பிஜே தன்னுடைய தர்ஜிமா விளக்க குறிப்பிலே விட விட்டிருக்கக்கூடிய தவறுகளை, அதை பற்றி எதுவுமே சொல்லாம அதுக்கு மாற்று விளக்கம் என்ன என்பதை எழுத வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எழுதினேன். பிறகு மேலதிக சில தவறுகளும் தகவல்களும் சேர்க்க வேண்டும் என்பதனால சிலதை சேர்த்துக் கொண்டேன். அந்த தொடர்ல வருகிற போது இப்போது இந்த குலோனிங் பிரச்சனை வருகிறது. நான் ஆரம்பத்தில் எழுதுகிற போது சிலர் இப்படி சொல்கிறார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பேன். அந்த சிலர் என்றது சகோதரர் பிஜே குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான். ஏன்னா ஒரே அவரை நோண்டிட்டு இருக்கிறதாக மக்கள் நினைப்பாங்க, ஆனா அவருடைய தவறு மக்களுக்கு சொல்லப்படாமல் போய்விடும் என்றதுனால அந்த கட்டுரையத்துக்கு 100 மேல குறிப்பு எழுதப்பட்டாலும் அதுல மெயினாக அவர் சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது என்கிறத அவருடைய பெயரை பயன்படுத்தாமல் சொல்லப்பட்டதுதான். நாம் மூடலாக சிலர் இப்படி சொல்லுகிறார்கள் எழுதிட்டு போயிடலாம். அப்படி எழுதுகிற போது பார்க்கிற மக்கள் நினைப்பாங்கடா, இப்படி ஒரு கருத்து சொல்லக்கூடிய நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க போல, அந்த சிலர்ங்கிறது ஒரு ஆள் தான், இப்படி ஒரு கருத்து பல காலத்திலையும் சொல்லப்பட்டிருக்குமோ என்கிற சந்தேகம் வரும். இப்ப இந்த குலோனிங் பிரச்சனையை சொல்லுகிற போதும் சிலர் இப்படி சொல்றாங்கன்னு நான் சொன்னா, இந்த கருத்து சொல்லக்கூடிய நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்களா இருக்கும், அந்த கருத்து தவறுன்னு சொல்ல வராங்க என்ற மாதிரி ஆகிரும். எனவே இப்ப நம்ம எழுதுகிற போது சிலர் இல்ல உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தான் இதை சொல்லிட்டு இருக்கிறாரு என்கிறது பேர் குறித்து சொல்ல வேண்டிய நிலவரம் வரும் என்கிறதுனால அப்ப நம்ம அடுத்த இதுல அதுதான் எழுத வேண்டியிருக்கு. அப்ப இந்த உரையிலையும் நான் அதை தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். முதல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குளோனிங் சம்பந்தமாகவும் அவர் ஒரு விளக்கத்தை சொல்லிடுறாரு. குளோனிங் சம்பந்தமா நான் நிறைய பேச விரும்பல, எனக்கு அதை பத்தி தெரியாது. அதெல்லாம் ஒரு, அதாவது மரபணுவை மூலமாக உயிர்களை உற்பத்தி செய்வது என்ற ஒரு விஷயம் தெரியும், தவிர அது எப்படி செய்யறாங்கன்னு தெரியாது. அதை பத்தி நாம தெரியாத விஷயத்தை நம்ம போட்டு அலட்ட வேண்டியதில்லை. குளோனிங் சம்பந்தமாகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய படைப்பு சம்பந்தமாகவும் சகோதரர் பிஜே சொல்லியிருக்கிறது அப்படியே வாசிச்சு என்று சொல்லி சொன்னா குளோனிங் சம்பந்தமான ஒரு விளக்கம் கிடைக்கும். அவர் சொன்ன தவறுகளை நம்ம பின்னால சுட்டி காட்டலாம். இது எதுக்குன்னு சொன்னா, இங்க மாணவர்கள் இருக்கிறாங்க, புதுசு புதுசா ஏதாவது வரப்போல நாங்களும் இஸ்லாத்துக்கு ஏற்ப சொல்லணும் என்கிற தப்பான எண்ணம் நமக்கு வரக்கூடாது. மத்த யாருமே சொல்லாத புதிய ஒரு கருத்தை நான் சொல்லணும் என்கிற ஆர்வ கோளாறு நமக்கு வரக்கூடாது. நம்மளை முன்படுத்திக் கொள்வதற்காகவோ, நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவோ, நம்மளை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காகவோ அந்த ஒரு சிந்தனையும் மாணவர்களுக்கு மத்தியில வந்துடக்கூடாது. நாம் எந்த ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தாலும் மற்றவங்களுடைய கருத்துக்களையும் பார்த்து படிச்சுதான் நம்ம சொல்லணும். அப்படி இல்லாம தான் தோண்டித்தனமாக சொல்கிற போது இந்த மாதிரியான விபரீதங்கள் வரும். நம்ம இஸ்லாத்துக்கு சேவை செய்வதாக நினைச்சு கொள்வோம், ஆனா இஸ்லாத்தை அதை அழிக்கக்கூடியதாக இருக்கும், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை சிதைக்கக்கூடியதாக இருக்கும். இவற்றை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த செய்தியை இங்கு சொல்ல வருகிறேன். இதுதான் போன்ல பாக்குறதுனால என்னமோ போன்ல பார்த்து சொல்றதா நினைச்சிடறாங்க. சகோதரர் பிஜேயினுடைய தர்ஜுமா அப்படியே அவருடைய விளக்க குறிப்புகளெல்லாம் போன்ல டவுன்லோட் பண்ற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. அவருடைய தர்ஜுமா விளக்க குறிப்பில 415வது விளக்க குறிப்பு, அவருடைய 415வது விளக்கம். ஆரம்ப கால எடிஷன்கள் இந்த பகுதி இருக்காது, புதிதாக வந்திருக்கக்கூடிய எடிஷன் தான் இது இருக்குது. தலைப்பு என்னன்னு சொன்னா குளோனிங் சாத்தியமே. குளோனிங் சாத்தியம் என்று சொல்லி அவன் செஞ்சதுக்கு பிறகு சொல்லணுமா, சாத்தியப்பட்டதுனாலதான் செஞ்சிருக்கிறான், செஞ்சதுக்கு பிறகு இது செய்யறது சாத்தியமானது என்கிறதெல்லாம் எழுத வேண்டியது கிடையாது. ஆனா குளோனிங் சாத்தியமே என்ற தலைப்புல செய்தி சொல்லப்பட்டிருக்கு. ஈசா நபி அவர்கள் ஆணின் உயிரணவின்றி கன்னித்தாய் மூலம் இறைவனின் தனிப்பெரும் ஆற்றலால் பிறந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை வெறும் வரலாறாக மட்டும் திருக்குர்ஆன் கூறாமல் இது ஓர் அத்தாட்சியாக உள்ளது என்று கூறி இது குறித்து சிந்திக்க தூண்டுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு சம்பந்தமாக சிந்திக்க தூண்டுகிறது. நம்ம குர்ஆன்ல பார்த்தோம்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பை சிந்திங்கன்னு வரல, அத்தாட்சின்னு அல்லாஹ் சொல்றான், அத்தாச்சின்னா சிந்திக்கணும் என்று இவராக ஒரு விளக்கத்தை எடுத்துதான் சொல்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு என்கிறது நாங்க நம்ப வேண்டியது, அந்த சிந்திக்க சொல்றது என்கிறத வச்சு அவர் எடுக்கக்கூடிய இன்னொரு ஆதார வாதம் என்னன்னு சொன்னா இது குறித்து சிந்திக்க தூண்டுகிறது. மனிதர்கள் முயற்சி செய்தால் இது சாத்தியமாகும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. மனிதர்கள் முயற்சி செய்தால் இது சாத்தியமாகும். எது சாத்தியமாகும்? ஆணுடைய தொடர்பு இல்லாமலேயே பெண்ணுக்கு குழந்தையை உருவாக்குறது சாத்தியமாகும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல பிறப்ப வச்சு சிந்திச்சு பார்த்தா விளங்கலாம். மனிதர்கள் முயற்சி செய்தால் இது சாத்தியமாகும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இல்லாவிட்டால் இதை சிந்திக்க தூண்டுவதில் பொருள் இருக்காது. அல்லாஹ் சிந்திக்க தூண்டுறாங்க சாத்தியம் என்கிறதா அது அர்த்தம் என்கிற வாதம் இங்கு வைக்கப்படுது. இன்றைய நவீன உலகில் உயிரினங்களின் உயிரணுவுக்கு மாற்றமாக மரபணுவை பயன்படுத்தி உயிரினங்கள் உண்டாக்கலாம் என்று கண்டுபிடித்துள்ளனர். உதாரணமாக ஆடு குட்டி போட்டால் அந்த குட்டி எல்லா வகையிலும் தாயை போலவோ அக்குட்டி உருவாவதற்கு காரணமாக இருந்த கிடாவை போலவோ இருப்பதில்லை. குட்டி உண்டா சின்ன எல்லாத்திலையும் அப்படியே அச்சோட்டா தாயை போலவும் இருக்காது, எல்லாத்திலையும் அச்சோட்டா தந்தையை போலவும் இருக்காது. சில சமயங்களில் தந்தை ஒத்ததாகவும் இருக்கும், சில சமயங்களில் தாய் ஒத்ததாக இருக்கும். சில சமயங்களில் பெற்றோருக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத தோற்றத்திலும் இருக்கும். ஆனால் ஒரு ஆட்டின் மரபணு மூலம் உருவாக்கப்படும் குட்டியானது அந்த மரபணுக்கு சொந்தமான ஆடு அல்லது கிடாவை எல்லா வகையிலும் ஒத்ததாக இருக்கும். இவ்வாறு மரபணு மூலம் உற்பத்தி செய்வதற்கு குளோனிங் என்று எனப்படுகிறது. மரபணுவின் மூலம் உருவாக்கப்படும் குட்டி அச்சு அசலாக பிறப்பதற்குரிய காரணத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆணுடைய உயிரணவும் பெண்ணின் சினை முட்டையும் இணைந்து கரு உருவாகி வளரும் போது அதில் அதற்கான மரபணுக்கள் தோன்றுகின்றன. இரண்டும் கலந்து ஒரு கலவையாக மரபணு அங்கு புதிதாக உருவாவதால் அது பெற்றோரை எல்லா வகையிலும் ஒத்ததாக இருப்பதில்லை. அதே சமயம் உயிரினங்களின் உடல் முழுவதும் ஒவ்வொரு தசையிலும் மரபணுக்கள் வியாபித்துள்ளன. இதெல்லாம் முழுசா விளங்காட்டியும் பரவாயில்ல, குளோனிங்க பத்தி ஏதோ சொல்றாங்க. சிறிய அளவு தசையை எடுத்து அதிலிருந்து மரபணுவை மட்டும் பிரிக்கின்றனர். இந்த மரபணு 25 வயதுடைய ஒருவரின் மரபணு என்றால் அந்த மரபணுவின் வயதும் 25 தான். இதன் காரணமாகத்தான் யாருடைய மரபணுவிலிருந்து குழந்தை உருவாக்கப்படுகிறதோ அவரை போலவே அச்சு அசலாக இருக்கிறது. ஆணுடைய உயிரணுவையும் பெண்ணுடைய கருமுட்டையும் சோதனை குழாயில் வைத்து வளர்க்கிறார்கள். இரண்டும் கலந்து புதிய மரபணுக்கள் அதில் உருவாகியிருக்கும். குறிப்பிட்ட காலம் வரையில் குழாயில் வளர்த்து அதில் உருவான மரபணுவை நீக்கிவிட்டு யாரை குளோனிங் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாரை போல பிள்ளை இருக்கொண்டு விரும்புகிறாங்களோ அவருடைய மரபணுவை அந்த இடத்தில் வைக்கிறார்கள். இதன் பிறகு சோதனை குழாய் வளர்த்த பெண்ணின் கருவறையில் வைத்து கருவறட்சி ஏற்படுகிறது. சாதாரண குழந்தையை பெற்றெடுப்பது போல் அக்குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது. மனிதனும் இது சோதித்து பார்த்து நிரூபிக்கப்படாவிட்டாலும் ஆடு எருமை பன்றி போன்ற உயிரினங்களில் இதை சோதித்து விஞ்ஞானிகள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். மனிதனை பொறுத்தவரை அவனை குளோனிங் செய்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். 25 வயதுடைய ஒருவரது மரபணுவை எடுத்து குளோனிங் செய்து ஒரு குழந்தையை உருவாக்கினால் அது வடிவத்தில் குழந்தையாக இருந்தாலும் அதன் மரபணுவை பொறுத்தவரை அதன் வயது 25 ஆகும். உதாரணமா ஏண்ட மரபணு எடுத்து ஒரு பிள்ளைய உருவாக்கினால் அந்த பிள்ளை பிறக்கும் போது பிள்ளையா தான் இருக்கு, எனக்கு 46 வயசுன்னா அந்த பிள்ளையினுடைய மரபனுடைய வயசு 46. எனவே அந்த பிள்ளைக்கு 46 வயதுக்குரிய முதிர்ச்சி இருக்கு. இப்பதான் அந்த வாதங்களை வைக்கிறார். தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை இறைவன் உருவாக்க நாடினால் ஆகு என்று சொல்லியே அவனால் உருவாக்க முடியும். பாப்பா இல்லாமல் ஒரு பிள்ளையை உருவாக்கணும்டா குன்னு சொன்னா உருவாகிடும். ஆனா அல்லாஹ் அப்படி செய்யாம அப்படி இருந்தும் ஒரு வானவரை மனித வடிவில் அனுப்பி அந்த வானவர் ஈசா நபியின் தாயாரான மரியமிடம் ஊதினார். குர்ஆன் அல்லாஹ் பின்னால் நாம் சொல்வோம் தெளிவா நபர்னா மின் ரூஹினா, எங்களுடைய ரூகை ஊதினோம். அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றான் ரூகன்றது சொல்லப்படுது. ஆனா அந்த ரூகை எடுத்துட்டு மலக்கு வந்து ஊதினாரு. ஏன்னா அந்த ரூவுக்கு தான் மாற்று விளக்கம் கொடுக்க போறாரு. எனவே ரூகுன்னு அங்கனைக்கு குர்ஆன் சொன்னதை விட வேண்டிய தேவை வருது. மலக்கு வந்து ஊதினார் என கூறப்படுகிறது. இதன் மூலம் இறைவனின் ஆற்றலால் உருவாக்கப்பட்ட ஒரு மரபணுவை அந்த வானவர் மரியம் அலை இஸ்லாம் அவர்களிடம் ஊதியிருக்கலாம். மரியம் அலை இஸ்லாம் ஊதினது மரபணுன்னு சொல்ல வர்றார். இது எதுக்கு? இதுவரைக்கும் யாருக்காவது ஈசா அலை இஸ்லாத்துல பிறப்புற சந்தேகம் அடிச்சா? இன்னைக்கு விஞ்ஞானிகள் குரோனிங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா இவங்க நாங்க இஸ்லாம் விஞ்ஞானத்துக்கு தோலானது என்று சொல்ல வரோம் நினைக்கலாம். ஆனா இங்க என்ன செய்யறாங்கடா, அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அற்புதத்தை சாதாரணமா இந்த விஞ்ஞானிகள் செய்த இந்த குலோனிக்கு சமப்படுத்தி வந்து அல்லாஹ்வுடைய அற்புதம் குறைக்கப்படுகிறது இஸ்லாம் பாதுகாக்கிறங்கிற பேர்ல. இப்ப ஊழப்பட்டது ரூஹுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரபணுவை ஊதி இருக்கலாம் என்பதையும் எந்த முறையில் குழந்தை உருவாவதாக இருந்தாலும் முடிவில் தாயின் கருவறை அவசியம் என்பதையும் இந்நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது. மரபணு ஊதினாலும் தாயின் கருவறை அவசியம் என்கிறத இந்த நிகழ்ச்சி காட்டுதுன்னு ஏன் சொல்லணும்? தாயின் கருவறை இல்லாமலே அல்லாஹ்வுக்கு குழந்தைய உருவாக்க முடியுமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த தாயினுடைய கருவறை இல்லாம அல்லாஹ் உருவாக்கினானா இல்லையா? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாயுடைய கருவறை இல்லாம அல்லாஹ் உருவாக்கினானா இல்லையா? இந்த நிகழ்ச்சியை வச்சு தாயின் கருவறை அவசியம் சொல்லலாம். பிரச்சனை என்னடா, இன்றைக்கு குரோனிங் செய்யறவங்களுக்கு தாயினுடைய கருவறை அவசியமா இருக்குது, அதுக்கும் தோதா இருக்குதுன்னு காட்டணும். அப்ப அல்லாஹ்வுக்கு தாயினுடைய கருவறை அவசியம் கிடையாது, அவன் நாபமாய் செய்வான். ஆதம் அலை இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்களும் தாயின் கருவறை இல்லாமலே உருவாகி இருக்கிறாங்க, படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இங்கு அந்த விஞ்ஞானத்துக்கு தோதா எடுக்கணுங்கிறதுக்காக குலோனிங் செய்யறதுக்கு தாயினுடைய கருவறை அவசியம். அப்ப இந்த நிகழ்ச்சி ரெண்டு விஷயத்த சொல்லுது. ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரபணுவை ஊதினாங்க, மரபணு ஊதப்பட்டாலும் தாயினுடைய கருவறை ஒன்று அவசியம் என்பதை இந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டுகிறது. ஆக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், ஈசா நபி அவர்கள் பிறந்தவுடன் பேசியதாகவும் இதில் கூறப்படுகிறது. இது எதுக்கு சொல்றாருன்னு சொன்னா, மரபணு போட்டா பிறக்கிற பிள்ளைக்கு வயசு என்ன, பிறந்தது ஒரு மாசமா இருக்கலாம், ஆனா யாருடைய மரபணு கணக்கப்பட்டுச்சோ அவருடைய முதிர்ச்சி அந்த பிள்ளைக்கு இருக்கு. இப்ப ஏந்த மரபணு எடுத்து ஒருவர் படைக்கப்பட்டா, ஒருவர் உருவாக்கப்பட்டா 46 வயசுக்குரிய முதிர்ச்சி இருக்கும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தோடனே பேசினாங்களேன்னு கேட்டா, அவங்க குலோனியால படைக்கப்பட்டவங்க, அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குலோனியால படைக்கப்பட்டா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 25 வயசுண்டா, பிறக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முதிர்ச்சி என்பது 25 வயசுக்குரியது. இது நம்ம பாக்குறதுக்கு ஏதோ குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி தெரியலாம் சகோதரர்களே. மூத்த சீராக்களுக்கு இந்த அற்புதங்களின் நம்பிக்கை கிடையாது. எல்லா அற்புதங்களுக்கும் ஏதாவது காரண காரியங்களோட விளக்கம் சொல்லிட்டா இதெல்லாம் அற்புதம் கிடையாது, இது பௌதீக ரீதியாக சாத்தியமான விஷயங்கள் என்று சொல்லிட்டா இந்த அற்புதங்கள் மீது உள்ள நம்பிக்கை எடுபட்டு போயிடும். இங்க அல்லாஹ்வுத்தால மரியம் அலை இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாத்த பேச வைக்கிறாங்க. ஏன் பேச வைச்சாங்க? அவங்க அல்லாஹ்வுத்தால மரியம் அலை இஸ்லாத்த பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க குழந்தைய பெற்றதுக்கு போற மக்கள்கிட்ட போங்க, யாராவது உங்களோட பேசினாங்கன்னா பல முக்கல்லிமுல் இன்சியா, நான் யாரோடையும் பேச மாட்டேன்னு சொல்லிருங்க. மரியம் அலை இஸ்லாத்தை பேச வேணாம்னு சொல்லிட்டு மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் ஆண் தொடர்பு இல்லாமல் தான் குழந்தைய பெற்றாங்கன்னு ஈசா அலை இஸ்லாத்தை எல்லாம் பேச வச்சாங்க. ஆனா ஈசா அலை இஸ்லாம் பேசியதை அவர் எப்படி கொண்டு வராருன்னு சொன்னா, மரபணுவால உருவாங்கினதால அவர் பிறக்கும் போதே 25 வயசுடைய நிலையில இருந்தாரு. இது அதாவது அந்த முதிர்ச்சி இருக்குங்கிறது நடைமுறையில சோதிச்சு பார்க்கல. ஆட்டை உருவாக்கினாங்க, ஆட்டை வச்சு முதிர்ச்சி எப்படின்னு பாக்கலாமா? ஈசா அலை இஸ்லாம் பிறந்த உடனே எழுமினாங்க ஓடினாங்கன்னு வரல. மரியம் அலை இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாத்த கேளுங்கன்னு சொல்லும் போது எப்படி கைய காட்டுறாங்க, மக்கள் எப்படி கேக்குறாங்க, மடியில இருக்கிற குழந்தைகிட்ட நாங்க எப்படி பேசலாம்னு கேட்டாங்க. குலானிங் நீங்க சொல்றீங்க 25 வயசுடைய அனுபவத்தில் இருந்தாங்க, ஆனா மடியில படுத்துட்டு தான் கிடந்தாரு, அவரு குழந்தையா தான் இருந்தாரு. முதிர்ச்சிங்கிறது எதிர வரும்ங்கிறது இன்னும் அது நிரூபிக்கப்படாத விஷயம். ஏன்னா மனுஷனை அவங்க உருவாக்குற மனுஷனை உருவாக்குறத விஞ்ஞான உலகம் உலகம் தடை செஞ்சிருச்சு. ஆட்டை உருவாக்குனாங்க, ஆட்டில முதிர்ச்சி எப்படி காண்றது? ஆட்டில முதிர்ச்சி காணையில எல்லா ஆடும் குழந்த பிறந்த உடனே பால் குடிக்க போகும், நடமாடு, இதைத்தான் குலோனிங்களை உருவாக்குன ஆடும் செய்ய போகுது. அறிவு முதிர்ச்சியை வச்சுதான் முதிர்ச்சியை நம்ம பார்க்கலாம். மனுஷனை உருவாக்கலன்னு யூகத்துல சொல்லப்படுற விஷயம், எவனோ ஒருத்தன் யூகத்துல சொல்றதுக்காக குர்வான போது அங்க வளைக்கிறார், அந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு வளைக்கிறார். நம்ம மரியம் ஈசாலேஸ்வரன் அவங்க பேசினாங்கன்னா அவங்க குலோனியால உருவாக்கப்பட்டாங்க, எனவே அவங்க முதிர்ச்சியோடு இருந்தாங்க, அந்த அதையும் நாங்க சிந்திக்கணும் என்று சொல்லி அவர் சொல்றார். பிறந்தவுடன் சில வார்த்தைகளை பேசிவிட்டு அதன் பிறந்து குழந்தை தன்மையுடையவராக அவர் இருந்திருப்பார் என்று நினைக்க முடியாது. ஏனெனில் அவர் குழந்தையாக இருக்கும் போது பேசினார் என்பதுடன் அவரை அப்போதே இறை தூதராக ஆக்கியதாகவும் இங்கு கூறப்படுகிறது. ஈசாலேஸ்வரன் பிறக்கும் போதே தன்னை நபின்னு சொன்னாங்க. அதை வச்சு இவர் அந்த குழுவனிங்க உறுதிப்படுத்த வரா என்னன்னு சொன்னா, ஒருவர் நபியாக இருக்கிறதாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து வஹி வரும், செய்திகளை சரியாக விளங்க வேண்டும், அதை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை அறிவோம். பிறந்த உடனே ஈசா நபி அவர்கள் பேசியதுடன் இறை செய்திகளை விளங்கி மக்களிடம் எடுத்துச் சொல்லும் அளவுக்கு முதிர்ச்சியுடையவராக இருந்தது. மனித குளோனிங் பற்றிய விஞ்ஞானிகளின் கருத்தை ஒத்ததாக இருக்கிறது. ஈசாலேஸ்லாம் பிறந்தவன் நபியா இருந்தாங்கடா, அவன் நபியா இருந்தா வகி வரும், வகியை விளங்கக்கூடிய அறிவு தேவை. அப்ப ஈசாலேஸ்லாம் குளோனிங்கால வந்ததுனால அவங்க 25 வயசு குழந்தையா இருந்தா 25 வயசுக்குரிய முதிர்ச்சி இருக்குது, அல்லாஹ் சொல்றதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும். இப்படி ஒரு செய்தியை சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம குளோனிங் படைப்பாக காட்ட முற்படுறார். இதை பார்க்கிற அவருடைய ஆதரவாக நினைக்கிறாங்கடா, குர்ஆனுக்கு அற்புதமான விளக்கம் சொல்றாரு, உலகத்துல யாருமே சொல்லாத விளக்கம் சொல்றாரு, இந்திய விஞ்ஞானத்தோடு ஒத்துப்போறமாய் விளக்கம் சொல்றாரு, மாற்று மதத்தோடு ஏற்றுக்கொள்ற மாதிரி விளக்கம் சொல்றாருன்னு சொல்லி ஆகா ஓகோன்னு மெச்சில நிலையை நாங்கள் பாக்குறோம். ஆனால் இவர் சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய, குர்ஆனுடைய ஏனைய கருத்துக்களை சிதைக்கக்கூடிய, அவரே பல இடங்களில் எழுதியிருக்கிறதுக்கெல்லாம் முரணான செய்திகள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த ஆபத்தான போக்கினுடைய சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உதாரணமா சில விஞ்ஞான தகவல் ஒன்று வெளியாகுது. எப்படின்னு சொன்னா, உயிரினங்களின் இரத்தங்களில் மனித இரத்தத்துக்கு ஒத்த இரத்தமாக பண்டிகையினுடைய இரத்தம் இருக்குது, பண்டிகையினுடைய இரத்தம் மனித இரத்தத்தை ஒத்து இருக்குது. எனவே ஒருவேளை மனிதனுடைய ஹார்ட்டுக்கு பதிலாக இதயத்துக்கு பதிலாக அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா பன்றியினுடைய இதயத்தை பூட்டலாமா என்ற மாதிரியான ஒரு துறையில ஒரு ஆய்வு செய்யறாங்க. அப்ப ஆய்வு செய்கிற போது ஏதாவது ஒரு நுனிப்பு கிடைச்ச உடனே செய்தியா வெளியிட்டுருவாங்க, இப்படி ஒன்று இருக்குது என்று. இப்ப இவருக்கு தான் ஏற்கனவே ஒரு நோய் இருக்குது, யாராவது ஏதாவது கண்டுபிடிச்ச உடனே அதை இஸ்லாமா காட்டுறதுக்காக முயற்சி செய்யற வேலை. அதனால இவர் என்ன செஞ்சார், அந்த டைம்ல ஒரு ஆய்வு ஒன்று வெளியிட்டாரு. குர்ஆன்ல தின்னக்கூடாதவைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற போது லஹ்முல் ஹின்ஜீர், பன்றியின் மாமிசம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. பன்றியின் மாமிசம் தான் 4 இடத்திலையும் வருது. எனவே இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, பன்றியினுடைய மாமிசத்தை தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அதனுடைய ஏனைய பகுதிகளை பத்தி அல்லாஹ் சொல்லல. மனிதனுக்கு ரத்தம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை வந்தா, இதயத்தை பூட்ட வேண்டிய தேவை வந்தா பன்றியினுடைய இதயத்தை பூட்டலாம் என்று ஒரு கருத்தை சொல்றதுக்கு வந்தார். அவன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு செய்தியே சொல்றாங்க, இப்படி ஒன்று இருந்தா இப்படி செய்யலாம்னு சொல்லி. உடனே நம்ம இஸ்லாத்த விஞ்ஞானத்துக்கு ஏற்ப விளங்கப்படுத்தோம் சொல்லி குர்ஆன்ல ஏன் 4 இடத்துலயும் அல்லாஹ் லஹ்முல் ஹின்ஜீர் சொன்னான், பன்றியினுடைய ஏனைய பாகத்தை பத்தி சொல்லல. அப்ப ஏனைய பாகங்களை சாப்பிடலாமான கேள்வி வந்தது, பேணுதலுக்காக தவிந்து கொள்ளணும். இப்படித்தான் அவர் ஆரம்பத்தில் சொன்னார். ஆனா ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா அவர் முதல் தளம் வந்த நேரத்திலேயே ஒரு கேள்வி வைக்கப்படுது, கேள்வி அல்லது அவரா ஒரு அந்த பயான கேள்வியா எடுத்து சொல்றாரு. அதாவது பன்றியினுடைய குடல் இதெல்லாம் ஹராம்ன்றதுக்கு ஆதாரம் இருக்குதா, சூப்பு போட்டு குடிக்கலாமா, அந்த மாதிரி எல்லாம் குர்ஆனிகள் கேள்வி வைப்பாங்க. நேரா குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அதுக்கு இவர் பதில் சொல்றாரு, லஹ்முல் இறைச்சி லஹ்முல் ஹின்ஜீர் பன்றி மாமிசம் அல்லாஹ் சொன்னாண்டா அது எல்லாத்தையும் தான் குறிக்கும். நம்ம இறைச்சி கடைக்கு போய் இறைச்சி ஒரு கிலோ தானுல, அவன் கொழுப்பையும் போடுவான் முள்ளையும் போடுவான், எல்லாம் சேர்ந்ததான் இறைச்சி. இப்படி விளக்கம் சொன்னார் பரவாதனியில. அந்த விளக்கத்தை மாத்தி அவரே சொல்றாரு, குர்ஆன் அல்லாஹ் தஆலா லஹ்முன்னு தான் பாவிச்சிருக்கிறான், சும்மா அல்லாஹ் பாவிக்க மாட்டான், எனவே ஏனைய பகுதிகள் இதுல வந்து சேராது, ஆனா பேணுதலுக்காக தவிந்து கொள்ளுவான்னு சொல்லி சொன்னார். அதனால பெரிய ஒரு பிரச்சனை உருவாச்சு. தூங்கிட்டு பண்டி ஹலால்னு சொல்றாங்க, பண்டி சூப் குடிக்கலாம்னு சொல்றாங்கன்னு தூங்கிட்டு நிறைய ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப நாங்க கூட அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் அவர் மாறினார். எப்படி மாறினார்னா, ஒரு ஹதீஸ் சொல்லப்படுது, அல்லாஹு தஆலா பன்றி வியாபாரத்தை தடுத்தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இப்ப பன்றின்னு பார்த்தா அதுல தோடு கொழுப்பு எல்லாமே சேர்ந்ததுதான் வரும் என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகு அந்த லஹமுல் ஹிஞ்சி சம்பந்தமா சொன்ன விளக்கம் எல்லாம் எடுத்துட்டு பன்றி வியாபாரம் செய்யறது இஸ்லாம் தடுத்திருக்குது. ஆனா குர்ஆன்ல வந்து லஹமுல் ஹிஞ்சிக்கு பன்றி மாமிசம்ங்கிறது மட்டும்தான் விளக்கம் சொல்லித்தான் எங்களுக்கும் அவரு விளக்கம் போட்டாரு. கேட்டதுக்காக நாங்களும் உண்மையத்துல போட வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்ப இவர்த்து இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் நினைச்சுன்னா நம்மகிட்ட வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பண்டி டோட்டலா எல்லா பகுதியும் ஹராம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதுக்கு மாத்தமா பட்டா நான் என்ன யோசிக்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் முட்டாள், நான் மட்டும் புத்திசாலி, எனக்கு மட்டும் விளங்கிச்சுன்னு வரலாமா? அல்லது மற்றவங்களுடைய கருத்துக்கான ஆதாரங்கள் என்னன்னு நம்ம பார்த்து பேசணுமா? அது இல்ல, இது தான் தோண்டி தன்னு சொல்றதுதான். இந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்களை கருத்து விஷயத்த நாங்க நம்பி போக முடியாது. ஏன்னா உலகத்துல எல்லாரும் ஒரு சைட்ல இருந்தாலும் இவங்க ஒரு சைட்ல இருப்பாங்க. முள்ளாள கதை சொல்லுவாங்க, ஒன்னால அவன் முல்லாவுடைய மாமி குடிக்க போனவா ஆத்துல அடிபட்டு இழுத்துட்டு போயிட்டான். அக்கெல்லாம் கத்துனாங்களா, உங்களோட மாமி ஆத்துல அடிபட்டு போறான்னு சொல்லி முல்லா உடனே ஓடி வந்து சேட்டை கலட்டி போட்டு ஆத்துல வாங்கி தண்ணி இங்கால விடுதா அங்கால பக்கம் நீந்திட்டு இருந்தாங்க. என்ன முல்லா தண்ணி கீழால போது நீங்க மேல நீறீங்கன்னு சொல்லும் போது முல்லா சொன்னாரா, ஏண்ட மாமிய பத்தி எனக்கு தான் தெரியும், உலகம் எல்லாம் ஒரு பக்கம் போனாலும் அவர் மத்த பக்கம் தான் போயிட்டு இருப்பான், ஆறு இஞ்சால பக்கம் போனா அவன் இஞ்சால பக்கம் தான் போவான், அப்ப மாமியில புறமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இது கதைக்காக சொல்லப்பட்டாலும் மார்க்க விஷயத்துல சில இந்த மாதிரியான ஒரு போக்கு உலகம் எல்லாம் எங்க போனாலும் அதுக்கு முரணான ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கு. அப்ப இப்படியான ஒரு போக்கு வந்து நம்மகிட்ட வந்துடக்கூடாது. இது மற்றவங்களை தக்லீது பண்றது கிடையாது. மற்றவங்க எதுக்கு சொல்றாங்க, என்ன ஆதாரத்தை வச்சு சொல்றாங்க, எனக்கு மட்டும்தான் விஷயம் விளங்குதா என்கிற ஒரு தெளிவு தேவை. அப்ப இந்த மாதிரி இந்த குளோனிங் விஷயத்துல இவரு பேச ஆரம்பிச்சு அவர் சொன்ன வாதங்கள் இருக்கக்கூடிய பலகீனங்களை பாருங்க. அவர் ஒரு பயான்ல பேசுறாரு, அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய படைப்பை பத்தி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்னு கேட்கும்போது அல்லாஹு தஆலா சொல்றான், ஹுவா அலைய ஹையினுன், அது எனக்கு லேசானது, ஆண் துணை இல்லாம குழந்தை உருவாக்குறதுங்கிறது எனக்கு லேசானதுன்னு அல்லாஹ் சொல்றாரு. இதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் எனக்கு லேசானதுன்னு சொல்றான் அப்படின்னு அர்த்தம் என்ன, உங்களுக்கு ஏலம் ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களால செய்ய முடியும் என்பதுதான் இதுல விளக்கம் சொல்றாரு. இதுக்கு சொல்லுவாங்க, இதுக்கு மாதிரி ரூட்ல சில ஆதாரங்கள் எடுக்கிறதுக்கு வழி இருக்குது, மஃஹூம் முகாலமான்னு சொல்லுவாங்க, சொல்லப்பட்டதை வச்சு மாற்றமான ஒரு முடிவு எடுக்கிறது. மார்க்க சட்டங்களில் சில இடங்களுக்கு இது பொருந்தும், ஆனா எல்லா இடங்களுக்கும் அது பொருந்தாது, எங்கேயாவது சில இடங்களுக்கு பொருந்தும். அதனால இது உசூல் சிக்கக்கூடிய, அதாவது சட்டம் எடுக்கிறதுக்கான அடிப்படைகளில் ஒன்றாக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். மப்பூ முகாலவாண்டா சொல்லப்பட்டதை வச்சு மாத்தி ஒரு முடிவு எடுக்கிறது. இப்படி எடுக்கும் போது சில நேரங்களில் விபரீதமான முடிவுகள் வரும். உதாரணமா குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், கற்பொழுக்கத்தோடு வாழ விரும்புகிற உங்களுடைய அடிமை பெண்களை விபச்சாரம் செய்யுமாறு நிர்பந்திக்காதீங்க. அந்த காலத்தில் அடிமை பெண்களை விபச்சாரம் செய்யுமாறு நிர்பந்திப்பாங்க எஜமானர்கள். அதான் அல்லாஹ் தடுக்கிறாங்க. தடுக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றானா, கற்பொழுக்கத்தோடு வாழ விரும்புகிற உங்கள் அடிமை பெண்களை நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் விபச்சாரம் செய்யுமாறு நிர்பந்திக்காதீங்க. அப்போ அந்த மஃபூ முகாலவா முரண்பட்ட முடிவு எடுக்கிறவங்க எப்படி முடிவு எடுக்கலாம்னு சொன்னா, ஒழுக்கமா வாழ விரும்புற அடிமை பொம்புளையில விபச்சாரம் செய்யுமா நிர்பந்திக்க கூடாது. நம்ம ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்துட்டு போறோம்னு யாராவது விரும்பினாங்கன்னா நம்ம அவங்களை விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்கலாம், இந்த மாதிரி விளங்கிக்கலாம். இந்த விளக்கம் என்ன மாதிரி ஆக்களுக்கு வரும்னு சொன்னா, வீம்புக்கு பேசுறவங்கள்ட்ட இந்த விளக்கம் வரலாம். வீம்புக்கு பேசுறேன்னு சொன்னா, உதாரணமா இப்ப என்னோட இன்னொரு மௌல இருக்கலான்னு வைங்க, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அந்த மூளை நல்லா பயம் பண்ணுவார், அப்ப நான் சொல்ல நாங்க என்ன பயம் பண்ண மாட்டோமா, அவர் நல்ல மனுஷன், அப்புறம் நாங்க என்ன மோசமான ஆளா, இந்த மாதிரி இருக்கிறது வீம்புக்கு விளங்குறது. இந்த மாதிரி வீம் அதாவது எல்லாத்திலயுமே இப்படி பேசலாம். இது வந்து மார்க்கத்துல சில இடங்கள்ல இந்த மக்கு முகாலவாங்கிறது தச்சாலும் ஏனைய ஆதாரங்களோடு ஒத்து போகிற காரணத்தினால. அப்படி இல்லைன்னு சொன்னா வீம்புக்கு பேசுறதுக்கு உதவும். இதை யாருக்கு வேணாலும் நம்ம பேசலாம். இவர்கிட்ட ஒரு பணியை கொடுத்தா நல்லா செய்வார்னு கேட்டா எங்கள்கிட்ட தந்தா நாங்க செய்ய மாட்டோமா, இப்படி வீம்புக்கு பேசிட்டே இருக்கலாம்.
இந்த வியம்புக்கு பேசுற இந்த அணுகுமுறையை தான் இவர் இந்த அல்லாத விஷயத்துல பாக்குறாரு. அல்லாஹ் எனக்கு அது லேசின்னு சொல்றான். எனக்கு லேசின்னா உங்களுக்கு ஏதும் கொஞ்சம் கஷ்டப்படணும், உங்களுக்கு லேசா செய்யலாது என்றத சொல்கிறான் என்ற மாதிரி அவருடைய வீடியோக்கள் தான் இதோட வாதமா முன் வச்சிருக்கிறார். இது எவ்வளவு விபரீதமானதுன்னு சொன்னா, இது குர்ஆன்ல 30வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வத பாருங்க. குல்லதி யப்தவுல் கல்க், அவன் தான் படைப்பை ஆரம்பத்தில் படைத்தான். சும்மா யுயிதுஹு, மீண்டும் இறந்ததுக்கு பிறகு அந்த படைப்பை மீண்டும் அல்லாஹ் படைப்பான். வஹு அஹ்வனு அலைஹி, இப்படி முதலில் ஒன்றாயிரம் இல்லாம ஒரு உண்டை படைப்பதும், செத்த இறந்ததுக்கு பிறகு அவற்றை மீண்டும் உயிர் கொடுத்து எடுப்பதும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானது, மிக இலகுவானது. அப்ப நம்ம பிஜே அந்த விஷயத்துல வாய்க்கமாய் வாய்க்கா என்ன செய்யணும்? அல்லாஹ்க்கு லேசிந்தா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், ட்ரை பண்ணனா ஒன்றுமே இல்லாம மனசுல படைக்கவும் முடியும், செத்து போனா உயிர்ப்பிக்கவும் முடியும் வரும். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்துக்கு அந்த மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வாதமாக முன்வைக்கப்படுகிறது. மக்களும் மார்க்கத்தினுடைய தெளிவு இல்லாத காரணத்தினாலும், ஆதாரங்களின் அடிப்படையில மார்க்கத்தை பார்க்காம சொல்லப்படுகிற வாதங்களின் அடிப்படையில மார்க்கத்தை பார்க்கறதுனாலும் அவங்களுக்கு அது சரி போலப்படுகிறது. இரண்டாவது, நான் இங்க வாசிச்சதுல நீங்க பார்த்திருக்கலாம், அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, குர்ஆன் ஈசா அலைஹி ஸலாத்துடைய படைப்பு சம்பந்தமா சிந்திக்க தூண்டுது. அப்ப சிந்திக்க தூண்டுதுன்னா என்ன அர்த்தத்தில் ஏன் சிந்திக்க தூண்டுது? முயற்சித்தா உங்களாலே முடியும் என்று சொல்றதுக்காக தான் சிந்திக்க தூண்டுது. அப்படி இல்லைன்னு சொன்னா சிந்திங்கன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்று இதுல அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அவர் பயன்படுத்திய வாசகம், ஈசா நபி அவர்கள் ஆணின் உயிரணுவின்றி கன்னித்தாய் மூலம் இறைவனின் தனிப்புற மாற்றலால் பிறந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை வெறும் வரலாறாக மட்டும் திருக்குறான் கூறாமல் இது ஓர் அத்தாட்சியாக உள்ளது என்றும் கூறி இது குறித்து சிந்திக்க தூண்டுகிறது. சில தமிழ் புல இருக்குது. மனிதர்கள் முயற்சி செய்தால் இது சாத்தியமாகும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இல்லாவிட்டால் இதை சிந்திக்க தூண்டுவதில் பொருள் இருக்காது. அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை சிந்திக்க தூண்டுறான்னு சொன்னா, மனிதர்கள் முயற்சி செஞ்சால் இதுல சாத்தியம் இருக்குது. சாத்தியம் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் சிந்திக்க தூண்டுவதுல அர்த்தமே இல்லைன்ன மாதிரி சொல்றாரு. நீங்க குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்குது, பல விஷயங்கள் அல்லாஹ் சிந்திக்க சொல்றாரு. நீங்க வானம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு சிந்திங்க, ஒட்டகம் படைக்கப்பட்டது நீங்க பார்க்கலையானா கண்ணால பார்க்க சொல்லல. ஒட்டகத்தை எல்லா அரபியும் பார்த்துதான் இருக்கிறாங்க. நீங்க ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு பார்க்கலையானா சிந்திச்சு பார்க்கலையானு அல்லாஹ் கேட்கிறாங்க. வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்குது, மலைகள் நீங்க பார்க்கலையா, மழை பெய்வதை நீங்க பார்க்கலையா, இறந்த பூமிகள் உயிர்ப்பெறது எப்படிங்கறத நீங்க பார்க்கலையான்னு பல விஷயங்கள் அல்லாஹ் சிந்திக்க சொல்றாங்க. உதாரணமாக இன்னப்பிய கலக்கி சமாவாசி வல்லல் பக்திலாபி லைலி வண்ணஹார், வானம் பூமி படைக்கப்பட்டதும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், ஆயாத்தின் ஒளி அல்பாப், அறிஞர்களுக்கு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சிந்திக்க சொல்றான்னு சொன்னா அதை நீங்களும் இதை மாதிரி செய்யலாம், அப்படி செய்ய இயலாத ஒன்று அல்லாஹ் சிந்திக்க சொல்றான்னு சொன்னா அர்த்தம் இல்லாம போயிருந்த வாதம் எவ்வளவு பிழையாகும்? அப்ப அல்லாஹ் வானம் பூமியை அல்லாஹ் சிந்திக்க சொல்றான், வானம் பூமியினுடைய படைப்பை அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். இப்ப மனுஷன் முயற்சி செஞ்சா வானம் பூமியை படைக்கலாமா? இரவு பகல் மாறி மாறி வர்றதை நீங்க சிந்திங்க நல்லா சொல்றாங்க. இப்ப மனுஷன முயற்சி செஞ்சா இரவு பகலை மாத்தி மாத்தி வர செய்ய முடியுமா? அப்ப அடிப்படை இல்ல. ஆனா அவர் நினைச்ச ஒரு கருத்துக்கு கொண்டு வரதுக்காக இந்த ஒரு வாதம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நாங்க பாக்கலாம். அடுத்தது கல்குர்ஆன்ல ஈசா அலைஹி ஸலாம் அல்லாஹ் அட்டாச்சின்னு சொல்லலாம். ஈசா அலைஹி ஸலாம் மட்டும் அல்லாஹ் அட்டாச்சின்னு சொல்லல. அதாவது சாலிஹ் அலைஹி ஸலாம் ஒட்டகத்தை அல்லாஹ் அட்டாச்சின்னு சொல்றான். இன்னும் இந்த நூஹ் அலைஹிஸ் ஸலாத்துல கப்பலோட அட்டாச்சின்னு சொல்லப்படுது. இந்த அட்டாச்சிகள் நிறைய வந்திருக்குது. அதை வச்சு இந்த கொலோனிக்கு சப்போர்ட் கொண்டு வரதுங்கிறது ஒரு பிரச்சனையான ஒரு தொடர்புங்கிறத நாங்க பார்க்க வேண்டும். அடுத்தது, நான் ஏற்கனவே சொன்னது, தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை இறைவன் உருவாக்க நாடினால் ஆகு என்று சொல்லியே அவனால் உருவாக்க முடியும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செஞ்சா ஏன் எப்படின்னு நம்ம தேவைப்படாது. ஏன்னா அவன் விஷயத்துல ஏன் எப்படின்னு நம்ம கேள்விக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் நாடினா எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போவான். ஆனா இவர் எப்படி யோசிக்கிறாருந்தா, அல்லாஹ் படைக்கணும்னு நினைச்சா ஒரு ஆண் இல்லாம ஒரு குழந்தைய படைக்கணும்னு நினைச்சா சும்மா குன்னு சொல்லி ஆக்கியிருக்கலாம். அப்படி இருந்தும் ஒரு வானவரை மனித வடிவில் அனுப்பி அந்த வானவர் ஈசா அவர்களின் தாயாரான மரியம் ஊதினார் என மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊதினார் என கூறப்படுகிறது. இதன் மூலம் இறைவனின் ஆற்றலால் உருவாக்கப்பட்ட மரபணுவை அந்த வானவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊதினார் என்று ஊதிக்கலாம் என்று சொல்றாரு. குர்ஆன்ல நான் ஏற்கனவே சொன்னது போல ஊதப்பட்டது என்ன என்றது தெளிவாக சொல்லப்படுது. 21வது அத்தியாயத்திலும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கற்பிலே எங்களுடைய ரூஹை நாம் ஊதினோம். 66வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கற்பிலே எமது ரூஹு ஊதப்பட்டது, ரூஹை நாம் ஊதினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஊதுனது ரூஹ் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிற போது மலக்கு வந்து அதாவது மரபணுவை ஊதினார்ங்கிறது தேவையில்லாத ஒரு விளக்கம் இது. ஏன்னா அல்லாஹ் நேரா சொன்னதுக்கு நேரா குர்ஆன்ல சொல்லப்பட்டதுக்கு மாற்றமான ஒரு செய்திய அங்கு சொல்கிறார். அது இது ஒரு வாதம் வைக்கிறாங்க, அல்லாஹ் ஏன் மலக்க அனுப்பினான்? கண்ணியத்துக்குரிய சோழர்களே, அல்லாஹ் ஏன் மலக்க அனுப்பி ஊத சொன்னான்? ஏதோ ஒன்று விசேஷமா அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுது? எனக்கும் மலக்க அன்பு ஊதிக்கிறார், உங்களுக்கும் மலக்கு வந்து ஊதி இருக்கிறார். சஹீஹ் முஸ்லிம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய தாயினுடைய வயிற்றுல ருத்துவாவாக 40 நாள் இருந்தீங்க, அலக்காவாக 40 நாள் இருந்தீங்க, முழுகாவாக 40 நாள் இருந்தீங்க, பிறகு சதைகள் எலும்பின் மீது சதைகள் பூட்டப்படும், சும்மா இருசல் மலக்கு குழந்தை தாயினுடைய கருவில் 44 மாதங்கள் இருக்கிற போது ஒரு வானவர் அனுப்பப்பட்டு அவர் ரூகை ஊதுவார். இந்த வந்து ஊதுனது இருக்குது, இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமில்லை, எனக்கும் ஊதப்பட்டிருக்கு, உங்களுக்கும் ஊதப்பட்டிருக்கு. அப்ப ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஊதுறதுக்கு அனுப்பணும்? அல்லாஹ் நாளை நாள் குன்னு சொல்லி ஆக்கிருக்கலாம் வேண்டிய ஒரு கேள்வி என்றது அர்த்தமற்றது. எல்லாருக்குமே ரூபு ஊதப்பட்டிருக்குது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விசேஷம் என்னன்னு சொன்னா, மனுஷ ரூபத்துல வந்திருக்கிறாங்க. மலக்கு மனுஷ ரூபத்துல வந்திருக்கிறார். இது ஏன் மரபணு ஊதுறதுக்கு மனுஷ ரூபத்துல வரணுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து செய்தி சொல்ல வேண்டி இருக்குது. உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தை தான் தொடர்பு இல்லாம கிடைக்கும் என்கிறது அந்த நிகழ்ச்சிக்குரிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்ல வேண்டி இருக்குது. அவங்களுக்கே சொல்லாம கரு உண்டாகுன்னா என்னன்னு அவங்களுக்கே விளங்காம இருந்திருக்கு. அப்ப அவங்களை இந்த சோதனைக்கு தயார் பண்ண வேண்டியிருக்குது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்ல வேண்டியிருக்குது. இது போல மலக்குகள் மனித ரூபத்துல நிறைய பேர்த்த வந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் மலக்குகளுடைய தன்மையை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல மலக்குகள் ரெண்டு பேர் வாராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப அதிகமா விருந்தளிப்பாங்க. ரெண்டு பேர் வாராங்க, மனித ரூபத்துல வாராங்க, யாருன்னே தெரியாது. இப்ப எங்களோட வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வாராங்க, எங்களை தேடி வராங்க. அந்த காலத்துல வந்தா எங்க அவரை தேடி வரணும் அவசியம் இல்ல, ஊருக்கு வர எல்லாருமே விருந்தாளி தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சாப்பாடு போட விரும்புறாரு. சாப்பாடு எப்படி போடுறாங்க? நமக்குன்னா நெருங்கினவங்களை ஏத்த மாதிரி சாப்பாடு போடுவோம். அவர் மனைவிடத்துல போயிட்டு கொளுத்த ஆட்டை எடுத்துட்டு வர்றாரு. யாருமே தெரியாதவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கொளுத்த ஆட்டை அறுத்து கொண்டு வர்றாரு. ஒரு ஆட்டை அறுத்து சமைச்சு சாப்பாடு வைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் போகும்? இன்றைக்கு மாதிரி கேஸ் குக்கர் எல்லாம் அவங்க சமைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏதோ ஒரு ஆட்டை அறுக்கணும், உரிக்கணும், ஏதோ சமைக்கணும். காலை கண்டு, அதாவது கொளுத்த காலை கண்டு. அப்ப இந்த இதுக்கு எவ்வளவு டைம் உண்டாகும்? இவ்வளவுக்கும் அவங்க நாங்க யாருன்னு சொல்லல. சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாட்டை வைக்கிறாங்க, அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. சாப்பிடாம இருக்கும் போதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம் வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அன்றைக்கு இருந்து ஒரு நல்ல பழக்கம், யாராவது ஒருவர் இன்னொருடைய வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டாருந்தா அவருக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டார். இப்பதான் நம்ம ஒரு வீட்டுல சாப்பிட்டு கொண்டு அங்கிருந்து அவன் உள்ள போறதுக்கு இடையில போன் எடுத்து அவங்க துரோகமா ஏதாவது நம்ம சொல்லிடலாம். ஆனா அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு போய் கையை நினைச்சிட்டோம்னு சொன்னா உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்யக்கூடாது. இதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு போய் ஒரு ஆள் சாப்பிடாம வந்தாருன்னா அவருக்கு ஏதோ அவங்க மேல கோபம் இருக்குன்னு அர்த்தம். அந்த இயல்பு இருக்குது. இன்றைக்கும் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம போறீங்களா? ஒண்ணுமே சாப்பிடாட்டி போறாலும் கொஞ்சம் தனியாக வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாடு வைக்கிறாங்க, அவங்க சாப்பிடாம இருக்காங்க. மனித உலகத்துல வந்தாலும் மலக்குகள் அவங்க சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டாங்க. அப்பதான் இவருக்கு பயம் வருது, என்ன இங்க சாப்பிடல ஏதோ. அப்ப காரணம் கேக்குறாங்க, அவங்க தாங்க மலக்குன்னு சொல்றாங்க. மலக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது, இஸ்லாக்குங்கிற குழந்தை கிடைக்க போகுது, அறிவுள்ள ஒரு குழந்தை கிடைக்க போகுது, அவர் நபியாக ஆகுவாருங்கிற செய்தியை சொல்றாங்க. இப்ப இவ்வளவுக்கும் அவங்க தன்னை யாருன்னு இவ்வளவு நேரம் கூட சொல்லல. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துலயே மனித ரூபத்துல வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுதுங்கிற செய்தியை சொல்றாங்க. அவர் மனித ரூபத்துல வந்தாரு, ஊதுனாரு, எனவே அவர் விசேஷமானது, மரபணு ஊதி இருக்கலாம் என்கிறதெல்லாம் தேவையில்லாத சில கற்பனைகள். அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது மரபணு மூலமாகவா குன் என்கிற அல்லாஹ்வுடைய வார்த்தை மூலமாகவா? இவர் அந்த வார்த்தையை சொல்லுகிற போது புண்ணங்கிற வார்த்தையினால் அவர் படைக்கப்படல் என்பது போல சொல்றார். அல்லாஹ் படைக்க நாடி இருந்தால் புண்ணங்கிற வார்த்தை மூலமாகவே படைத்திருக்கலாம். அப்படி இல்லாம ஒரு வானவரை அனுப்பி மரபணுவை அல்லாஹ் ஊதினான் என்று சொல்ற செய்தி மூலமாக புண்ணங்களால வார்த்தையால படைக்கல் என்ற போல காட்டுறாரு. ஆனா இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்துல முன்னுக்கு பின்னுக்கு எல்லாமே இந்த புண்ணங்கிற வார்த்தை சொல்லப்படுது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எனக்கு எப்படி குழந்தை பிழைக்கும் என்று சொல்ற போது, இதா கலா அம்பன் பைனமா எப்பொழுது புண் பயக்கும், அல்லாஹ் ஒரு குழந்தை உருவாக்க உன்னை உருவாக்க நாடினான்னு சொன்னா குண்ணு சொன்னா உருவாகிடுவாங்க, நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை மலத்தை சொல்றார். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்திலே சொல்லப்படுது. இவரே அவருடைய குறிப்பு விளக்க குறிப்புல 90-92 விளக்க குறிப்புகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்த கலிமத்து அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது சம்பந்தமா தனியா எழுதியிருக்கிறார். அவருடைய விளக்க குறிப்புல 90 இது சம்பந்தமா எழுதப்பட்டிருக்கு, 92 எழுதப்பட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? கலிமத்துள்ள அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஏன் அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லப்படுதுனா அல்லாஹ்வுடைய வார்த்தை மூலமா அவர் படைக்கப்பட்டவர் என்கிறதுனால விசேஷமா சொல்லப்படுது. சின்ன ஒரு டவுட்டுக்காக கிளியர் பண்ணிட்டு போறேன். அப்ப எல்லாருக்குமே குண்ணங்கிற வார்த்தை இருக்குதானே உங்களுக்கு சந்தேகம் வரலாம். சில பேர் சில விஷயங்களுக்காக விசேஷப்படுத்தப்படுவாங்க. உதாரணமா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகம், அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற போது நாக்கத்துல்லா அல்லாஹ்வுடைய ஒட்டகம்னு சொல்றாங்க. அப்ப மத்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய ஒட்டகம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏனைய ஒட்டகங்கள் படைக்கப்பட்ட முறை வேற, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகம் படைக்கப்பட்ட முறை வேற, அது அற்புதமா உருவாதனால அதுக்கு தனியாக நாக்கத்துல்லான்னு சொல்லப்படுது. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாசத்தை சஹருல்லா முகர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் சொல்றாங்க. அப்ப ஏனைய 11 மாதங்கள் அல்லாஹ்வுடைய மாதம் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. ஏனைய 11 மாதங்களை விட இதுக்கு ஒரு தனியான அந்தஸ்து இருக்கிறதுனால அதுக்கு சஹருல்லான்னு சொல்லப்படுது. இந்த அடிப்படையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கலிமத்துல்லா அவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையால படைக்கப்பட்டவங்க, ஏனைய அவங்களுடைய படைப்புகள வித்தியாசமானதுங்கிறதுனால தனியான ஒரு ஒரு சிறப்பம்சம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இவரை ஏற்கனவே மரபணு மூலமாக காட்ட வாரதுங்கிறது குர்ஆனுக்கு இன்னொரு அடிப்படையில முரணானது. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய வார்த்தை மூலமாக தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான், இதுல டவுட் கிடையாது. மரபணுங்கிறது சம்பந்தமே இல்லாம இவர் அதுல உணர்ந்து ஜாயின் பண்ண ஒரு விஷயம். இதுல 90 விளக்க குறிப்பில் அவர் சொல்றாரு, பழைய எடிஷன் நிக்குது. தொண்ணூறாவது விளக்கு குறிப்புடைய தலைப்பு அல்லாவின் வார்த்தை அல்லாவின் உயிர். அதுல கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி கூறப்படும் போது எவ்வாறு புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் ஈசா நபி பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். 3:59 வசனம் சம்பந்தம் சொல்றார். 3:59 வசனத்தில் ஆதமை படைத்ததும் ஈசாவை படைத்ததும் ஒரே மாதிரியானதுதான் என திருக்குறான் தெளிவாக பிரகடனம் செய்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இதுல என்ன சொல்றாரு, 90 குறிப்பில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறத சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதும் ஒரே மாதிரின்னு சொல்லிட்டாரு. 415 என்ன சொல்றாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் கருவுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது மரபணு ஊதப்பட்டதுன்னு சொல்றாரு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாருட மரபணு ஊதப்பட்டுச்சு? இதுல 90 சொல்றீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே அடிப்படையில தான் படைக்கப்பட்டாங்க. அப்ப அங்க சொல்றாங்க மரபணு ஊதப்பட்டதுன்னு சொல்லி. அப்ப இது அவர் சொன்னதுக்கு அதுல முரண்பாடாக இருக்கக்கூடிய செய்தியாக நாங்க பாக்குறோம். ஊதப்பட்டது மரபணு கிடையாது அல்லாஹ்வுடைய ரூஹு, படைக்கப்பட்டது மரபணு மூலமாக அல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தை மூலமாக அல்லாஹ்வுடைய ஏவல் மூலமாக படைக்கப்பட்டாங்க. அடுத்து நான் ஏற்கனவே வாசி காட்டின அடிப்படையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தோடனே பேசினாங்கடா, அவங்க பிறந்தோடனே குழந்தையாக இருந்தாலும் அவங்க உதாரணத்துக்கு 25 முதிர்ச்சியோட இருந்தாங்க. ஏன் அந்த முதிர்ச்சின்னு சொன்னா குளோனிங் செய்யப்பட்டவங்க யாருடைய குளோனிங்கால அவங்க உருவானாங்களோ அவங்களோட வயசு தான் அவங்களுக்கு இருக்கும். இது சொன்னவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊதப்பட்டது யாருடைய பரவனுங்கிறத சொல்லல. அப்படி சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தோடனே பேசினாங்கடா, அதுக்கு அதுதான் காரணம். அவங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் மரபணு அவங்களோட வயசுக்கு உள்ளது, அதனால நீண்ட வயசுடையவங்க அவங்க இருந்திருக்கலாம் என்கிற அடிப்படையில அந்த வாதத்தை முன்வைக்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் பேசியதையும் குளோனிங்கோட சம்பந்தப்படுத்தி சகோதரர் பிஜி அவர்கள் பேசியிருப்பதை நம்ம ஏற்கனவே அவருடைய குர்ஆன் விளக்கூரை 415 குறிப்பில் நம்ம பார்த்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் பேசியது என்பது அற்புத நிகழ்ச்சி. இதுக்கு நம்ம குளோனிங்க காரணம் காட்டணும்னு சொன்னா அஸ்ஹாபுல் உஹ்துத் என்கிற ஒரு நீண்ட சம்பவம் சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. குர்ஆன்லேயும் அல்லாஹ்வுத்தால அந்த சம்பவத்தை சொல்லுறாங்க. அந்த சம்பவத்திலே ஒரு குழந்தை பேசியதாக சஹி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அதே போன்று ஜுரேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பனு இஸ்ரவேல் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு நல்லடியாருடைய சம்பவத்திலையும் ஒரு குழந்தை பேசியதாக நாங்கள் சஹிஹான ஹதீஸ்களை பார்க்கிறோம். இந்த குழந்தையெல்லாம் யாருடைய குலோனிங்களை உருவாகி அவங்க பேசினாங்க, அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சி மூலமாக பேசினாங்களோ, அல்லாஹ்வுடைய அனுமதி மூலம் பேசினாங்களோ, அதே மாதிரிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் பேசினாங்க என்று சொன்னா அவங்க குலோனிங் அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது ஒரு அடிப்படை இல்லாத ஒரு வாதம். இன்னும் கொஞ்ச நாள் போனா உலக அழிவு காலங்கள் நெருங்குற போது கல்லு மரம் எல்லாம் பேசும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யூதர்களுக்கு முஸ்லீம்களுக்கு சண்டை நடக்கும், அவங்க கல்லுக்கு பின்னால மரத்துக்கு பின்னால மறைகிற போது இந்த கல்லோ மரமோ முஸ்லீம் கண்டா பேசும், முஸ்லீமே எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கலாம் வெட்டுன்னு சொல்லும். பேசுவதற்கும் குலோனிக்கும் சம்மந்தம் கிடையாது. நாளை மறுமை நாள் போனா எங்களுடைய தோள்கள் பேசும், கை பேசும், கால் பேசும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. அப்ப இந்த இது அல்லாஹ்வுடைய வல்லமையாக சொல்லப்பட வேண்டிய ஒரு சம்பவத்தை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் ஆற்றலாக சொல்லப்பட வேண்டிய ஒரு சம்பவத்தை, அல்லாஹ் நாடினால் எதையும் செய்வான் என்கிற மாதிரி சொல்லப்படிய ஒரு சம்பவத்தை, எங்கேயோ ஒரு விஞ்ஞானி ஒரு ஆட்டை உருவாக்கிட்டாங்க அதோட டச் ஆகி அவங்க அந்தஸ்து மகிமை எல்லாத்தையுமே குறைக்கிற ஒரு வேலையாக செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடனே அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்தான். பிறக்கும் பேசும்போதே சொல்றாங்க, எல்லாம் அல்லாஹ் என்ன நபி ஆக்குவான்னு சொல்லி சொல்றாங்க. அதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, பிறந்தோடனே அவர் நபியாக ஆகிறாருண்டா, நபிக்கு வகி வரும், அந்த வகையை விளங்கக்கூடிய அறிவு அவர்கிட்ட இருக்கணும், அதை மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கணும். எனவே அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் குலோனிங்கால படைக்கப்பட்டிருப்பாரு. எனவே அவங்க குழந்தையாக இருந்தாலும் அவர் நீண்ட வயசுதான் அவருக்கு இருக்குது என்கிற அடிப்படையில அந்த செய்தியை கொண்டு வரார். இப்படி சொன்னவர் அவருடைய குர்ஆன் விளக்க உரை 276 இப்படி சொல்றார், நபி ஆவதற்கு வயது வரம்பு இல்லை. இதுதான் தலைப்பு. அதுல அவர் சொல்லிட்டு வந்த என்ன சொல்றாருன்னு சொன்னா, யஹ்யா நபி அவர்கள் பிறக்கும் போதே நபியாக பிறக்கிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போதே நபியா தான் பிறந்தாங்க. சிறுவராக இருக்கும் போதே அவருக்கு இறைவன் வேதத்தை கொடுத்து விட்டான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சின்ன பிள்ளையே அல்லாஹ் வேதத்தை கொடுத்துட்டான். அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, சரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரபணு மூலமாக பிறந்தாங்க, எனவே பிறந்த உடனே சின்ன குழந்தையா இருந்தாலும் அவருக்கு வயசு அதிகமா இருந்துச்சு, அல்லாஹ் கொடுக்கிற வகையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க வாதிக்கிறீங்க. இந்த குலோனிங்க நியாயப்படுத்துறதுக்காக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறக்கும் போதே நபியா பிறந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு யார் அந்த குலோனிங் இருந்துச்சு, யாருடைய மரபணு அவருக்கு செலுத்தப்பட்டுச்சு, அவர் எப்படி பிறந்த உடனே அல்லப்பட்ட வகையை புரிஞ்சு கொள்ளக்கூடியவராக இருந்தாரு, இந்த சிக்கல் வருமா இல்லையா? அப்ப அவர் சொன்ன சில அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள்ங்கிறது அவரே எழுதியிருக்கக்கூடிய பல செய்திகளுக்கு முரணாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். இதை நான் இந்த இடத்துல சொல்லுகிற போது பல விஷயங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்னன்னு சொன்னா, குர்ஆனுக்கு சொந்த அறிவின் அடிப்படையில் நம்ம விளக்கம் சொல்லக்கூடாது. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லும் போது குர்ஆனை குர்ஆனோட வைத்து, குர்ஆனை ஹதீஸோட வைத்து, குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்ற சஹாபாக்களுடைய விளக்கங்களின் ஊடாகத்தை நம்ம சொல்ல வேண்டும். நாங்களாக குர்ஆன்ல இருந்து ஏதாவது ஒன்றை புரிந்து கொண்டோம் சொன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் எத்தப்பக்கணும், அவங்க சிந்திக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. ஆனா அதை நம்ம எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற அடிப்படையில நம்ம செய்ய முடியாது. நமக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியுதுன்னு சொன்னா அதை பலரிடத்துல பேசி நம்ம அதனுடைய உண்மை நிலை அறியாம நம்ம அதை மக்களுக்கு போட முடியாது. உலகத்துல யாருமே சொல்லாத ஒரு செய்தியை நான் சொன்னேன், முதல் முதல்ல இந்த விஷயத்த நான் தான் கண்டுபிடிச்சு சொன்னேன் என்கிற மாதிரியான ஒரு மனநிலை நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. குறிப்பாக நாங்க எங்க இடத்துல மார்க்கத்தை படிக்கக்கூடிய உளமாக்களிடத்துல அது வந்துடக்கூடாது. மாணவர்களிடத்திலையும் அந்த சிந்தனை வந்துடக்கூடாது. புதுசா ஏதாவது சொல்லணுங்கிறது மார்க்கத்துக்கு புதுசு கிடையாது. எல்லாமே மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி இருதயத்தை நம்ம சொல்ல போறோம். உள்ளத வேண்டாம், மக்களுக்கு விளங்கலமாய் நம்ம சொல்லலாம், மக்களுக்கு புரியலமாய் சொல்லலாம், ஆனா இருக்கிறதை நம்ம சொல்லணும். நாங்களா வந்து கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இந்த மார்க்கத்துக்கு கிடையாது. அதே நேரத்துல அந்த அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கூட வந்து நம்ம விஞ்ஞானிகளுடைய நிலைக்கு இறக்குற மாதிரியான விளக்கங்கள்ன்றது இஸ்லாத்துக்கு நலவு செய்யறதாக இருக்காது. விஞ்ஞானிகள் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அது இஸ்லாத்துல இருக்குதுன்னு சொல்லித்தான் ஆகும் அவசியம் உங்களுக்கு கிடையாது. குலோனிங் அடிப்படையில தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல பிறப்பை நிரூபிக்கிறதுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை நம்பியவனுக்கு, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்பியவனுக்கு முஸ்லீம் உலகம் அப்படியே நம்பித்தான் இருந்துச்சு. யாருக்குமே இதுல சந்தேகம் இருந்துச்சா? இதை ஏன் குலோனிங் சொல்லி இதை சித்தரிச்சு காட்ட வேண்டி வருதுன்றதை நம்ம சிந்திக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்கு சொல்றே, மார்க்கத்தை வந்து விஞ்ஞானபூர்வமா விளங்கப்படுத்துறோம்ங்கிறது சில நேரம் மார்க்கத்துக்கே பாதிப்பை உண்டாக்குறதாக அமையும். எனவே இது சம்பந்தமான தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தது புதுசா யாராவது ஒன்று சொன்னா உடனே அதை நம்பி அதுக்கு பின்னால போற மனநிலை வரக்கூடாது. புதுசுண்டாலே கொஞ்சம் தெளிவாதாவது, நம்ம கொஞ்சம் விவரமாக இருக்கணும், கொஞ்சம் தெளிவோட இருக்கணும் என்ற மனநிலையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். வெறும் வாதங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம ஆதாரங்களின் அடிப்படையில தான் எந்த விஷயத்தை நம்பணும் என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வரணும். குர்ஆன் சுன்னா சம்பந்தமான விளக்கம் என்றது தாராளமாக ரசூலுல்லாஹ் காலம் என்று, சஹாபாக்களுடைய காலம் என்று, இமாம்களுடைய காலம் வரைக்கும் பேசப்பட்டு தப்சீல்களாக பதியப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய அருளால் இங்கு நடத்தப்படக்கூடிய தப்சீர் வகுப்பை பொறுத்தளவுல ஏராளமான தப்சீல்கள் பார்க்கப்பட்டு முன் சென்ற அறிஞர்களுடைய விளக்கங்களுடைய அடிப்படையில தான் கொண்டு செல்லப்படுகிறது. நாங்கள் அந்த அடிப்படையில போய்கொண்டோம் சொன்னா குர்ஆனுக்கு விளக்கம் என்கிற பேர்ல குழப்பத்தில் நம்ம விழமாட்டோம், உள்ளதா விளங்கிக் கொள்வோம். எனவே இது விஷயத்துல நம்ம ஒரு தெளிவிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்ன அர்த்தத்துல பயன்படுத்தினாலும் என்ன கருத்துல பயன்படுத்தினாலும் அந்த அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் சாமி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கூட்டத்தில் நான் முடித்துக் கொள்கிறேன். இமாம் சாமி ரஹ்மத்துல்லாஹி அழகான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆமந்து பில்லா, நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன், அல்லாஹ்விடமிருந்து வந்தவற்றை நான் ஈமான் கொள்கிறேன், அல்லாஹ் என்ன அர்த்தத்துல சொன்னாலும் அந்த அர்த்தத்துல நான் ஈமான் கொள்கிறேன். பபி முராத் இல்லா, அல்லாட்ட இருந்து வந்த வேதத்தை அல்லாஹ் சொல்லாத அர்த்தத்தை வச்சு நம்ம வேற ஒரு அர்த்தத்துல வச்சு நம்ம அதை விளங்க முடியாது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதரை நான் ஈமான் கொள்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வந்த அத்தனையை நான் ஈமான் கொள்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அர்த்தத்துல அந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த அர்த்தத்துல நான் ஈமான் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லிட்டு நான் ஹதீஸ் நம்ம சொல்ல முடியாது. குர்ஆனுக்கு அதுல இல்லாத வேறொரு விளக்கத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னதை நான் சொல்றேன் என்று சொல்ல முடியாது. வார்த்தை அல்லாஹ்வுடையதாக இருக்கும், விளக்கம் குழப்பமாக அமைஞ்சிடும். எனவே இதுல நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனையும் சுன்னாவையும் சஹியான அடிப்படையில சரியான அடிப்படையில புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.